வெளிப்படுத்தின விசேஷம் அத்தியாயம் 14. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சியோன் மலையின்மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு அவருடைய பிதாவின் பெயர் தங்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரும் நிற்பதை பார்த்தேன். அல்லாமலும் பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர்கள் தங்களுடைய சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 நபர்களைத் தவிர வேறொருவரும் கற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனிதர்களில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் நடுவிலே பறப்பதை பார்த்தேன். அவன் பூமியில் வசிக்கின்ற எல்லா தேசத்தார்களுக்கும் கோத்திரத்தார்களுக்கும் மொழிக்காரர்களுக்கும் மக்கள் கூட்டத்தினருக்கும் அறிவிக்கும் நித்திய நற்செய்தியை உடையவனாக இருந்து அதிக சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீர் ஊற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னான். வேறொரு தூதன் பின்னே சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய கோபமான மதுவை எல்லா தேசத்து மக்களுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னால் 3 தூதன் வந்து அதிக சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி, தன் நெற்றியிலோ தன் கையிலோ அதன் முத்திரையை அணிந்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபத்தின் தண்டனையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் ஊற்றப்பட்ட அவருடைய கோபமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை எல்லா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய பெயரின் முத்திரையை அணிந்து கொள்ளுகிற அனைவருக்கும் இரவும் பகலும் ஓய்வு இருக்காது. தேவனுடைய கட்டளைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே வெளிப்படும் என்று சொன்னான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகக் கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதுமுதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்களுடைய வேலைகளில் இருந்து ஓய்வெடுப்பார்கள். அவர்களுடைய செய்கைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லியது. பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனிதகுமாரனைப் போல தமது தலையின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கூர்மையான அரிவாளையும் வைத்திருக்கும் ஒருவர் உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை பார்த்து, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, எனவே உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று அதிக சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைச்சல் அறுக்கப்பட்டது. பின்பு வேறொரு தூதனும் கூர்மையான அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கூர்மையான அரிவாளை பிடித்திருக்கிறவனை பார்த்து, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கூர்மையான உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று அதிக சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபத்தின் தண்டனை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு வெளியே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்களின் உயரம் வரைக்கும் பெருகி வந்தது.